முத்திரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை வெயிலோடு போய். எழுதியவர் சா தமிழ்ச்செல்வன். சா தமிழ்ச்செல்வன் விருதுநகர் மாவட்டம் நென்மேனி மேட்டுப்பட்டியில் பிறந்தவர். இவர் சுமார் 30 சிறுகதைகளை எழுதியுள்ளார். மதுரகவி பாஸ்கரதாசின் குடும்ப மரபைச் சேர்ந்தவர். இவரது குடும்பத்தில் பலர் எழுத்தாளர்கள். இவருடைய தந்தை M.S. சண்முகம் ஒரு நாவலாசிரியர். நாடகத்துறையில் ஈடுபடும் முருகபூபதியும் சிறுகதையும் நாவலும் எழுதி வரும் கோணங்கியும் இவரது தம்பிகள். இவருடைய கதைகள் கரிசல் காட்டு மக்களை பெரிதும் பாத்திரங்களாக கொண்டவை. இவரது கதைகளில் வெளிப்படும் மொழி நுண்ணிய உணர்வு தளங்களை பதிவு செய்வதாக அமையும். வறுமையில் வாழும் மனிதர்களுக்கு ஏற்படும் இழப்பு, ஏமாற்றம் ஆகிய வழியை அழித்து சொல்லும் தன்மையை இவரது கதைகள் கொண்டுள்ளன. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வெயிலோடு போய் சிறுகதை. மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாய் இருந்தது. இந்த வேகாத வெயிலில் இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்கு என்று புரியல. ஓ மாப்பிள்ள வள்ளியாடி என்று கேட்டதுக்கு பொறு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு உள்ளே போய் ரெண்டு சொம்பு தண்ணியை கடக்கு கடக்குன்னு குடிச்சிட்டு ஆத்தாடின்னு உட்காந்தா. ஓ மாப்பிள்ள வள்ளியாடி, அவர் ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராம். இந்நேரமே வந்தால் அவங்க வியாபாரம் கெட்டு போயிருமா. சரி, அப்போன்னா நீ சித்த வெயில் தாழ கிளம்பி வாரது. தீயா பொசுகிற இந்த வெயிலில் ஓடியாராட்டா என்ன? ஆமாம், அது சரி, பொங்கலுக்கு மச்சாமுகம் வந்திருக்காகலாம்ல. ஆத்தாளுக்கு இப்போ விளங்கியது. அவருடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பியின் மகன் தங்கராசு இன்றைக்கி நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுன்லேருந்து வந்திருக்கான். அது தெரிஞ்சு தான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பணியாட்டி என்று கேட்டதுக்கு கழுதை இல்லை எங்கவும் ஆத்தா கஞ்சி ஊற்றி முன்னால் வைத்து குடிக்க சொன்னாள். உடம்பெல்லாம் காய்ஞ்சு போய் காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் கருத்து போன அவளை பார்க்க பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் தான் மாலை மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா என்று சின்ன பிள்ளையிலேயே எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். கள்ளன் போலீஸ் விளையாட்டிலிருந்து காட்டில் கள்ளிப்பழம் பிடுங்க போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் எந்நேரமும் ஒன்றாவே தான் அளவார்கள். கடைசிக்கு இப்படி ஆகிப்போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம். எப்படியெல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாள். பேச்சை மாற்றுவதற்காக அண்ணன் எங்கத்தா என்று கேட்டாள். நீங்கள் ரெண்டு பேரும் வருவீக அரிசி சோறு காய்ச்சணும்ட்டு அரிசி பருப்பு வாங்கியாரம்னு டவுனுக்கு போனான். கஞ்சியை குடித்துவிட்டு சீனியம்மாளை பார்க்க விரைந்தாள் மாறி. சீனியம்மாள் தான் மச்சான் வந்திருக்கிற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாளுக்கு சொல்லிவிட்டது. செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை. உடனே ஊருக்கு போகணும் என்று ஒத்த காலில் நின்றாள். ஆனால் அவன் புருஷன் உடனே அனுப்பிவிடவில்லை. நாளை கழித்து பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊரு என்று சொல்லிவிட்டான். அவ அடிக்கடி ஊருக்குன்னு கிளம்புறது அவனுக்கு வல்லுசாக பிடிக்கவில்லை. அவள் ஊர் இந்த 3 மைலுக்குள்ளே இருக்குங்கிறதுக்காக 1.5 வாட்டம் ஊருக்கு போனால் எப்படி? அவள் போகிறத பற்றி கூட ஒன்றும் இல்லை. போகிற வட்டமெல்லாம் கடையில் இருந்து பருப்பு வெள்ளம் அது இதுன்னு தூக்கிட்டு வேற போயிடுறா. இந்த சின்ன ஊரில் வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடாக இருக்குது. இப்போ கோயில் குடைக்கு போகணும்னு நிற்கா என்று வயிறு எறிந்தான். ஆனாலும் ஒரே அடியாக அவளிடம் முகத்தை முறித்து பேச அவனுக்கு முடியாது. அப்படி இப்படி என்று ரெண்டு புழப்பம் புலம்பி அனுப்பி வைப்பான். இதை பற்றியெல்லாம் மாரிக்கு கவலை கிடையாது. அவளுக்கு நினைத்தால் ஊருக்கு போயிடணும். அதுவும் மச்சான் அவங்க வந்திருக்கும்போது எப்படி இங்கே நிற்க முடியும்? அவள் பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காகத்தான் என்கிற மாதிரி அல்லவா வளர்ந்தாள். அவள் 4வது படிக்கிற போது தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்னைக்கும் கூட கிழவிகள் சொல்லிச் சிரிப்பார்கள். நானும் கூட வருவேன் என்று தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி சொல்லி பொம்பிள்ளைகள் அவளிடம் என்னட்டி உன் புருஷங்காரன் என்னைக்கு வாரானா என்று கேலி பேசுவார்கள். ஆனால் அவள் அதையெல்லாம் கேளியாக நினைக்கவில்லை. நெசத்துக்கு தான் கேட்கிறார்கள் என்று நம்புவாள். ஊர் பிள்ளைகளெல்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாலம் போடும்போது இவள் மட்டும் கம்மாய் பக்கமே போக மாட்டாள். சும்மா தண்ணியில் குதிச்சா சொறி பிடித்து மேலெல்லாம் வங்கு வந்துடும். டவுனில் படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது. அதே போல் கஞ்சியை குடித்து வகுறு வச்சு போய் மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன ஆகிறது? சும்மா மச்சான் மச்சான் என்று சொல்லி கொண்டிருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பற்றி நினைக்கவே வெட்கமும் கூச்சமுமாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பற்றின நினைப்போடு அப்புறம் கணாக்களும் வந்து மனசை படபடக்க வைத்தன. டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போகையிலும் வரையிலும் ஒட்டும்போதும் மச்சானின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சத்திலே பேதி வந்து அவ ஐயா மட்டும் சாகாமல் இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமாக அவளும் படிச்சிருப்பாள். அது ஒரு குறை மட்டும் அவன் மனசில் இருந்து கொண்டு இருந்தது. அதுவும் போயிருச்சு. மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராமல் ஆத்தாரோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருந்த மச்சானை கதவு இடுக்கு வழியாக பார்த்து பார்த்து பூரிச்சு போனால் மாரியம்மா. மச்சானை பற்றின ஒவ்வொரு செய்தியையும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா. வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்று பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினப்பு மட்டும் மாறவே இல்லை. அதனால தான் தங்கராசு அவளுக்கு இல்லை என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவாக வெறுத்து விட முடியவில்லை. அவளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மாமனும் அத்தையும் வந்தது. தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பரிசம் போடத்தான் மாமனும் அத்தையும் வருவாகன்னு இருந்தபோது வேற இடத்துல பொண்ணையும் பார்த்து பத்திரிக்கையும் வச்சுட்டு சும்மாவும் போகாமல் மாமா அண்ணங்கிட்ட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கூட்டியே வந்துடணும்ப்பா, கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி வேலைகளையும் பொறுப்பாக இருந்து நீ தான் பார்த்துக்கணுமப்பா என்று வேறு சொல்லி விட்டு போனார். அவங்க அங்கிட்டு போகவும் ஆத்தாரிடம் வந்து அண்ணன் தங்கு தங்கு என்று குதித்தான். என்னை என்ன சுத்த கேன பையன் நினச்சிட்டிங்களா என்று கோமதி கல்யாணத்துக்கு எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு அண்ணன் செய்தான்னு சொன்னால், அது நாளைக்கு நம்ம தங்கச்சி வந்து வாழ போகிற வீடு, நாம் வந்து ஒத்தாசை செய்யாட்டா யார் செய்வா என்று நினைத்து செய்தது. ஆனால் இப்படி நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு மாமா அந்நியத்தில் போவாகன்னு யார் கண்டது? என்ன மாமனும் மச்சானும் என்று வெறுத்து விட்டது அவனுக்கு. ஆனால் அண்ணன் ஏறி கொண்டு பேசிய போது ஆத்தா பதிலுக்கு கூப்பாடுதான் போட்டாள். என்னடா குதிக்க, படித்து உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளை தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்த வீச்சம் எடுத்து போய் கிடக்கிற கழுதையை கட்டுவான்னு நீ நினச்சிக்கிட்டா அவங்க என்னடா செய்வாங்க என்று ஆத்திரமாக பேசினாள். அப்படி அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்துப்போன ஐயாவிடம் முறையீடு செய்து சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்தாள். ஏய் என் ராசாவே, என்ன ஆண்டாரே, இப்படி விட்டு போனீரே, மனவடையில் வந்து முரமாப்பிள்ள நான் இருக்க இவன் இவன் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லி என்னத்தை சிறையெடுத்து வந்தீரே, இப்படி நிற்கதியாக நிற்க விடவா சிறையெடுத்தீர் ஐயாவே, தம்பி தம்பின்னு பேகொண்டு போய் அலைஞ்சேனே, அவனை தூக்கி வளர்த்தேனே, ராசாவே எனக்கு பூமியில் ஆறும் இல்லாமல் போயிட்டாகளே. பக்கத்து பொம்பளைகள் எல்லாம் வைத்தார்கள். என்ன இவளும் பொம்பளை தானா, அப்பையும் இப்படியா ஒப்பாரி வச்சாலுவாக என்று. பிறகு அண்ணன் வந்து இப்போ நீ சும்மா இருக்கியா என்ன வேணுங்க என்று அரட்டவும் தான் ஒப்பாரியை நிப்பாட்டினார். மறுநாள் அண்ணன் தங்கராஜ் கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகப்படாதுன்னு சொன்னபோது மறு பேச்சு பேசாமல் ஆத்தாலும் சரி என்று சொல்லிவிட்டாள். அவனுக்கும் நமக்கும் இனிமேல் என்ன இருக்குது என்று சொல்லிவிட்டாள். ஆனால் மாரியம்மா அப்படியெல்லாம் ஆகிவிடவில்லை. பலவாறு அண்ணனிடமும் ஆத்தாரிடமும் சொல்லி பார்த்தாள். ஒன்றும் அசையாமல் போக கடைசியில் நீங்கள் யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலன்னா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன் என்று ஒரு போடு போட்டதும் சரி என்று அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போய் வந்தான். எம்புட்டோ கேட்டு பார்த்தும் கல்யாண செய்தி எதையும் அவன் மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. எல்லாம் முடிஞ்சது என்பதோடு நிறுத்தி கொண்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடியே நினைத்து நினைத்து பார்ப்பாள். எங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண்ணிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள். தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சு பிறக்கி இவளுக்கு மாவில்பட்டியிலேயே ஐயா வழியில் சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்து விட்டான். சின்ன வயசில் நாகலாபுரத்து நாடார் ஒருத்தர் கடையில் சம்பளத்துக்கு இருக்க மெட்ராஸுக்கு போய் வந்த பையன் மாரியம்மானோட நாடு போன் நகையை விற்று மாவில்பட்டியிலேயே ஒரு கடையையும் வைத்து கொடுத்து விட்டான். இத்தனைக்கு பிறகும் கோவில் கொடைக்கு மச்சான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே பார்க்கணும்னு ஓடியாந்துட்டா. அவங்க எப்படி இருக்காக, அந்த அக்கா எப்படி இருக்காக, மச்சானும் அந்த அக்காலும் நல்ல பிரியமாக இருக்காங்களான்னு பார்க்கணும் அவளுக்கு. ஆனால் வந்தவுடனேயே மச்சானையும் அந்த அக்காகளையும் பார்க்க கிளம்பி விடவில்லை. மத்தியான நேரம் சாப்பிட்டு சித்த கண்ணை அசந்திருப்பாக என்று இருந்துவிட்டு சாயந்தரமாக போனாள். கட்டிலில் படுத்த வாக்கில் பாட்டையாவுடன் பேசி கொண்டிருந்தான் மச்சான். கும்பிட்ற மச்சான், என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள். தங்கராசின் அப்பத்தாலும் அந்த அக்காலும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா அவளை பிரியத்துடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள். நகை நட்டு ரொம்ப போட்டிருப்பாகன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம், கலட்டி வச்சிருப்பாக என்று நினைத்து கொண்டாள். ரொம்ப பிரியம் நிறைந்த பார்வையுடன் அந்த அக்காருடன் வாஞ்சையோடு பேசினாள் மாரியம்மா. பேசிட்டுருங்க, தான் வாரேன்னு பொன்னாத்தா கடைக்கு ஏதோ வாங்க போகவும் மாரியம்மா அந்த அக்காரிடம் இன்னும் நெருங்கி கிட்ட உட்கார்ந்து கொண்டு கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டாள். ரகசியமான அதே சமயம் ரொம்ப பிரியம் பொங்கிய குரலில், அக்கா மாசமாக இருக்கீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். பட்டென்று அந்த அக்கா ஒரு நெடிப்புடன், ஆமாம் அது ஒன்றுக்கு தான் கேடுப்போம் என்று சொல்லிவிட்டாள். மாரியம்மாளுக்கு தாங்க முடியவில்லை. அதை சொல்லும்போது லேசான சிரிப்புடன் தான் அந்த அக்கா சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் ஏறியிருந்த வெறுப்பும் சூடும் அவளால் தாங்க முடியாததாக இதனால் வரையிலும் அவள் கண்டிராததாக இருந்தது. ஒரு ஏனத்தை கழுவுகிற சாக்கில் வீட்டின் பின்புறம் போய் உடைந்து வருகிற மனசை அடக்கி கொண்டாள். உள்ளே மச்சான் அவக பேச்சுக்குரல் கேட்டது. மாரியம்மா போயிட்டாளா என்று உள்ளே வந்த மச்சான் அந்த அக்காரிடம், காப்பி குடிச்சிட்டியா ஜானு என்று பிரியமாக கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, ஆஹாஹா ரொம்ப அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டது. ரொம்ப மெதுவான தொண்டையிலே பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெறுப்பில் வெந்து கொதிக்கிறதா இருந்தது. வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை வலிக்கிற மாதிரியும் காய்ச்சல் வர்ற மாதிரியும் படபடன்னு வந்தது. கழுவின ஏனத்தை அப்படியே வைத்துவிட்டு பின்புறமாகவே விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்து படுத்து கொண்டாள். ஆத்தாளும் மன்னனும் கேட்டதுக்கு மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள். சிறு வயதில் கள்ளிப்பழம் பிடுங்க போய் நேரம் கழித்து வரும்போது வழியில் தேடி வந்த மாமாவிடம் மாட்டிக்கொண்டு முழித்த தங்கராசின் பாவமான முகம் நினைப்பில் வந்து உறுத்தியது. தண்ணியை தண்ணியை குடித்தும் அடங்காமல் நெஞ்சு எரிகிற மாதிரி இருந்தது. அந்த அக்காளின் வீட்டில் நகை நட்டு குறையாக போட்டதுக்காக தங்கராசின் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளாம் என்று சீனியம்மா சொன்னதும் அந்த அக்காள் கொடும் வெறுப்பாக பேசினதும் நினைப்பில் வந்து இம்சைப்படுத்தியது. எல்லாத்துக்கும் மேலே அந்த வார்த்தைகளது வெறுப்பின் ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்தது. ராத்திரி ஊரோடு கோயில் வாசலில் பொங்கல் வைக்கப் போயிருந்த போது இவ மட்டும் படுத்தே கிடந்தாள். ஒவ்வொன்றாக சிறுவயதில் அவனோடு பழகினது ஐயாவை பற்றி, ஆத்தாளை பற்றி, அண்ணனை பற்றி, எல்லோரும் படுகிற பாட்டை பற்றி, அந்த அக்காலை பற்றி நினைக்கக்கூட பெருந்துன்பமாக இருந்தது. குமுறிக்கொண்டு வந்தது மனசு. ராத்திரி நேரம் கழித்து அவ புருஷன் வந்தான். ரெண்டு நாளாய் நல்ல ஏவாரம் என்றும் தேங்காய் மட்டும் 32 காய் வந்திருக்கு என்றும் பொறிக்கடலை தான் கடைசியில் கேட்டவளுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியதாய் போச்சு என்றும் உற்சாகமாக ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தான். திடீரென்று இவள் ஏதும் பேசாமல் ஊமையாக இருப்பதைக் கண்டு எரிச்சலடைந்து, ஐ நாய், நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கல்லு கணக்காக இருக்க என்று முடியை பிடித்து ஒரு உழுக்குழுக்கினான். உடனே அணை உடைத்து கொண்டது போல ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அவன் பதறிப்போய் தெரியாமல் தலையை பிடித்து விட்டேன் என்று சொல்லி தப்புத்தான் தப்புத்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாய் அழுகை பெருகி கொண்டு வந்தது. ஏதோ நான் பேசிவிட்டதற்காகத்தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அவளை வீணே தேற்றி கொண்டிருந்தான் அவன். நேயர்கள் இதுவரை கேட்டது வெயிலோடு போய் சிறுகதை. எழுதியவர் ச. தமிழ்ச்செல்வன்.